புதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் ஆடு வளர்ப்பினால் கிடைக்கக்கூடிய லாபத்தையும் ஆடு வளர்ப்பு முறைகளையும் பற்றி நம்மளுடன் சில பல தகவல்களை வழங்க உள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் பட்டவர்த்தி கிராமத்தில் உள்ள திருமதி கனிமொழி அவர்கள். வழங்கவிருக்கும் ஆடு வளர்ப்பும் பொருளாதார மேம்பாடும் குறித்து தற்போது நமது பண்பலையில் கேட்டு மகிழலாம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். அம்மா, உங்களை பத்தின ஒரு சுய அறிமுகம் செஞ்சுக்கோங்க.
சரியா, நேம் வந்து கனிமொழி. நான் வந்து டிப்ளமோ ஆர்கிடெக்சர் முடிச்சிருக்கேன் சார். ஜஸ்ட் இப்ப பட்டவர்த்திங்கிற ஒரு ஏரியாவில் நாங்கள் ஒரு ஆட்டு பண்ணை சொந்தமாக நடத்திட்டு வரோம் சார். அந்த ஆட்டு பண்ணை பெயர் வந்து கயல் அக்ரோடெக் அண்ட் அலைடு ப்ராடக்ட்.
இன்னைக்கு நீங்க சொல்ற மாதிரி விவசாயத்துல வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அவங்களுக்கு நிறைய ஒரு குறிப்பிட்ட அளவு வயல் இருக்கும், அதுல நிறைய பயிர்கள் போடுவாங்க, காய்கறிகள் இந்த மாதிரி போடுவாங்க, அதுல வந்து கூட ஒரு சில ஆடுகள் இப்படி வச்சு வளர்த்துருப்பாங்க. ஒரு ஆட்டு பண்ணை வந்து வச்சு வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்படி துவங்கியது? இதை ஆரம்ப காலகட்டத்துல எப்படி துவக்கி இதை செயல்படுத்திட்டு வர்றீங்க, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கம்மா.
நாங்க வந்து ஆக்சுவலா வந்து விவசாயம் வந்து எங்களுக்கு ஒரு லேண்ட் இருக்கு சார், ஒரு 25 ஏக்கர்ஸ் ஓன் லேண்ட் இருக்கு. 5 ஏக்கர்ஸ் நாங்க வந்து போக்கே பிடிச்சி பண்ணிட்டு இருக்கோம். அந்த விவசாய சார்ந்த தொழிலா ஏதாவது ஒன்று பண்ணணும்னு ஒரு விருப்பம். அதனால நாங்க வந்து இந்த ஆட்டு பண்ணையே ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 10 ஆடு போல வீட்டுல வச்சுதான் ஸ்டார்ட் பண்ணோம். அதுலேருந்து அப்படியே டெவலப் ஆகி கொஞ்சம் யோசிச்சோம், பிஸ்னஸ் மாதிரி இதை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்பதான் இந்த ஆட்டு பண்ணையை வந்து எங்களுக்கு ஒரு தீர்வு மாதிரி தோணுச்சு. அதனால ஃபர்ஸ்ட் நாங்க ஆட்டு பண்ணையே ஸ்டார்ட் பண்ணோம் சார்.
அம்மா, இப்ப ஆட்டு பண்ணை அப்படிங்கிறப்ப இப்ப பொதுவாக விவசாயம் செய்யறோம் அப்படின்னா அதுக்கு வயல்வெளிகள் இருக்கும், வரப்பு, அதுல மரங்கள் நடுவோம், அந்த மாதிரி பணிகளை செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஆட்டு பண்ணை அப்படிங்கிறப்ப அதுக்கு இட வசதி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்ப அந்த இடத்த எப்படி தேர்வு செஞ்சீங்க, அதை எப்படி வடிவமைச்சீங்க, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கம்மா.
ஆக்சுவலா சார், இது நாங்க வந்து ஆட்டு பண்ணைக்காக பர்ச்சேஸ் பண்ண லேண்டு கிடையாது, இது வந்து எங்களோட விவசாய பூமி தான். அதை நாங்கள் வந்து மெயின் ரோடாக இருக்கிறதுனால இதை நாங்கள் பிஸ்னஸ்க்காக உபயோகப்படுத்திக்கிட்டோம். இதோட பரப்பளவு பார்த்தீங்கன்னா 2 ஏக்கர் மொத்தமாக. இதில் வந்து நாங்கள் கொட்டகை அமைச்சிருக்கிறது வந்து 4500 சதுரடியில் கொட்டகை அமைச்சிருக்கோம், ஆட்டுக்காக கொட்டகை மட்டும். அதில் வந்து கீழே கோழிகள் வளர்க்குறோம், மாடு வளர்க்குறோம் சார்.
பொதுவாக ஆடுகள் அப்படின்னாலே நமக்கு தெரிஞ்ச செம்மறி ஆடு, வெள்ளாடு அப்படின்னு சொல்லி இது பொதுவான இனங்கள், அதில் நிறைய வகைகள் இருக்கு. என்னென்ன ஆட்டு இனங்களை நீங்க இந்த உங்களுடைய பண்ணையில பராமரிச்சு வரீங்கம்மா?
ஆக்சுவலா எங்களோட பண்ணையில வந்து நாங்க மெயினா பண்றது வந்து தலைச்சேரி, போயர்சர், தலைச்சேரி, உஸ்மானபாரி. செம்மறி ஆடு வந்து ஒரு 16 உருப்படி வச்சிருக்கோம் கெடாவோட சேர்த்து. அது இல்லாம நம்ம பல்லாடு, நாட்டாடுன்னு சொல்லுவோம், நம்மளோட பல்லையாடுகள்ல ஒரு 16 உருப்படி வச்சிருக்கோம் சார். அது இல்லாம நம்ம கலப்பு இன கெடாக்கள் வந்து நம்ம மீட் பர்பஸ்க்காக கொடுக்கறது வந்துட்டு ஒரு 70 கெடா கிட்ட வச்சிருக்கோம் சார். மொத்தமாக நம்ம பண்ணையோட ஆடோட எண்ணிக்கை வந்து 390-400 கிட்ட நெருங்கும் சார்.
இம்மா, இப்ப இந்த ஆட்டு பண்ணைகள் துவங்கணும் அப்படிங்கிறப்ப பொதுவா எந்த ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னாலும் அதுக்கு முக்கியமான ஒரு தேவையா இருக்கக்கூடியது முதலீடு அப்படிங்கிறது. இது ஒரு சுய தொழிலா இருந்தாலும் சரி, ஒரு பெரிய அளவுல செய்யக்கூடிய ஒரு பணிகளுக்கும் முதலீடு அவசியம். இந்த ஆட்டுப்பண்ணையை உருவாக்குறதுக்கு நீங்க எவ்வளவு முதலீடு போட்டீங்க, அதுக்கு உண்டான நீங்க வாங்கக்கூடிய பொருட்கள், அந்த செஞ்சதனுடைய வசதிகள், அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கம்மா.
சார், இதுல வந்து பொருட்கள் வந்துட்டு நாங்க ஃபுல்லாவே வந்து ஃபர்ஸ்ட்லயே ஸ்டார்ட் பண்ணி எதுவுமே பண்ணல, கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் நாங்க இந்த கொட்டகையை வந்து ஃபினிஷ் பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ் ப்ராஜெக்ட் இது எங்களுக்கு. இந்த ஆட்டு கொட்டகை மட்டுமே நாங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது ஒரு 3 இயர்ஸ் கிட்ட நாங்கள் பண்ணணும். பார்த்தீங்கன்னா மொத்த மதிப்பு வந்து 30 லேக்ஸ் கிட்ட வரும் சார்.
இப்போ இந்த ஆட்டு பண்ணைகள் அப்படின்னு சொல்றப்ப அடுத்த கட்ட நடவடிக்கையாக நீங்க யோசிச்சிருக்க வேண்டியது என்னென்ன? நான் முன்கூட்டி சொன்னால் என்னென்ன ஆடுகளை வந்து நம்ம பண்ணையில வளர்க்க போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டமிடல் இருக்கும். என்னென்ன ஆடு, அதை எங்கே வாங்குறது அப்படிங்கறத குறித்து இப்ப எத்தனை ஆடுகளை வளர்க்க திட்டமிட்டீங்க, அந்த ஆட்டு குட்டிகளை எப்படி கன்றுகளா எங்கேருந்து வாங்குனீங்க, அதை பத்தின விவரங்களை கொஞ்சம் பொதுமக்களுக்கு பயனுள்ள வகையில கொஞ்சம் சொல்லுங்கம்மா.
சார், நாங்க வந்து வெளியில இருந்து ஃபர்ஸ்ட் எந்த ஆடும் வாங்கல. நாங்க வந்து ஒரு எங்களுக்கு அருகாமையில உள்ள ஒரு பண்ணையில இருந்தே நாங்க பண்ணைக்கு ஆடுகளை வந்து வாங்கிக்கிட்டோம். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா மொத்தமா அந்த நோய் மேலாண்மை வந்து பண்ணை முறையில வந்து கரெக்டா இருக்க மாதிரி எங்களுக்கு தோணுது. சோ அதனால நாங்க ஒரு பண்ணையில இருந்தா இன்னொரு பண்ணைக்கு வந்து ஆடை நாங்க வந்து மாத்திக்கிறோம். மற்றபடி நாங்க வெளியிலேருந்து வாங்குறது இல்ல சார். பண்ணை டு பண்ணைங்கிறதுனால எங்களுக்கு அந்த இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாமே எங்களுக்கு அது ப்ராப்பரா குடற்புழு மருந்து அதெல்லாம் ப்ராப்பரா இருக்கும். ஸோ நாங்க பண்ணை டு பண்ணையே வாங்கிக்கிறோம். பக்கத்துல அருகாமையிலே ஒரு பண்ணை இருக்கு, ஆட்டு பண்ணை, அதுல இருந்தா சார் வாங்கணும். தேர்வு நாங்க அந்த பண்ணையில உள்ள ஐடியாஸ் வச்சுதான் நாங்க இந்த ஆடுகள் இப்படி வளர்க்கலாம், நம்ம ஏரியாவுக்கு இந்த சீரோச நிலைக்கு இந்த ஆடுகள் தான் நமக்கு செட் ஆகும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து எங்களுக்கு மத்த ரெண்டு பண்ணைகள்ல பார்த்து எங்களுக்கு ஒரு இந்த ஏரியாவில எந்த ஆடு வந்து ஓடும் அப்படிங்கிற பட்சம் பார்த்து நாங்க இதை வச்சுட்டோம்.
இப்ப பொதுவா கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய ஆடுகளை வந்து வீடுகளை நம்ம வளர்க்கும் பொழுது அது பொதுவா இலைத்தலைகளை புள்ள அது அப்படியே இந்த பரந்த வயல்வெளியில அப்படியே சாப்பிட்டு திரும்ப வரும். இது நம்ம அன்றாட பார்க்கக்கூடியது. நீங்க பண்ணைகளை வச்சு வளர்க்கும் பொழுது அந்த ஆட்டுக்கு ஏற்ற உணவு வகைகளா நீங்க எப்படி தயார் பண்ணி கொடுக்குறீங்க? பொதுவா அந்த ஆடுகள் எதை விரும்பி சாப்பிடுது, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கம்மா.
முதல்ல சார் நாங்க பண்ணை முறை வளர்ப்புக்கு வந்து காலையில வந்து அடர் தீவனம் சார் கொடுப்போம். அடர் தீவனம் நமக்கு நார்மலாவே ஆட்டு தீவனம்ங்கிறது கிடைக்குது. அதுல வந்து நமக்கு என்ன பிராண்ட் வேணுமோ, நமக்கு எது ஓகேவா இருக்கோ அந்த பிராண்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். காலையில சூப்பர் நேப்பியர் போட்டிருக்கோம் சார். பசுந்தீவனத்துக்கு வந்து சூப்பர் நேப்பியர், வேலி மசால், மல்பெரி, அகத்தி, சவுண்டல், இது எல்லாமே நம்ம வயல்ல வந்து போட்டிருக்கோம். நம்மளோட வயல்ல 5 ஏக்கர்ல வந்து ஆட்டுக்கான தீவனங்க பராமரிப்பு ஃபுல்லாவே இருக்கு சார். அது அவ்வளவுதான் நாங்க காலை பசுந்தீவனம் கொடுக்கறது சார். உலர் தீவனத்துல வந்து பாத்தீங்கன்னா சோயா சங்காயம், உளுந்து பயிர் சங்காயம், அது ரெண்டு மட்டும்தான் நாங்க இப்போதைக்கு, இது 3 மட்டும்தான் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். அது இல்லாம வந்து சோளத்துல வந்து நாங்க சைலேஜ் பண்ணி எங்களோட தேவைக்காக நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இப்ப சேல்ஸும் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
ஆமா, இப்ப ஆட்டு இனங்கள் அப்படின்னு சொல்றப்ப குறிப்பா நாட்டு வகை இனங்கள் இருக்கு, அதுக்கப்புறம் நாட்டு வகை இனங்கள் இல்லாம கலப்பு இனங்கள், இந்த மாதிரி நிறைய வகைகளை பிரித்து சொல்லலாம். உங்களுடைய வளர்க்கக்கூடிய பண்ணையில என்னென்ன ஆடுகளினுடைய இனங்களை நீங்க வச்சு வளர்க்குறீங்க, அதனுடைய பெயர்கள், ஒவ்வொரு ஆட்டு இனங்களுக்கும் ஒரு சிறப்பு இயல்புகள் இருக்கும், அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கம்மா.
சார் முதல்ல வந்து நம்ம ஏரியாவில வந்து அதிகமா ஓடுறது வந்து கருப்பாடு தான் சார் ஓடும். கருப்பாடுன்னு நம்ம போறப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு வகையான ஆடுகள் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கு, உஸ்மானாபாதி, அதுக்கப்புறம் நம்மளோட இது சேலம் கருப்பாடு, ரெண்டு ஆடு நாங்க இப்படிக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாம பல்லையாட்லயும் கருப்பு வரும். இந்த 3 வகையானதுதான் ஃபுல்லா வந்து ரம்ஜான், பக்ரீத் அந்த மாதிரி இதுக்கு வந்து ஃபுல்லாவே வந்து வெள்ளாடுகள் தான் அவங்களோட எதிர்பார்ப்பா இருக்கு. அதனால நாங்க வெள்ளாடுகள்ல வந்து தலைச்செடி, போயர் கிராஸ் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் சார். செம்மறி ஆடு ஓடிட்டு இருக்கு, நார்மலா ஓடும் இந்த ஏரியாவில.
பொதுவா செம்மறியாருடைய சிறப்பு அப்படிங்கறது இறைச்சிக்காக அப்படிங்கறத தாண்டி செம்மறியாட்டினுடைய ரோமங்கள் இன்னைக்கு தொழில் சார்ந்து நிறைய இடங்கள்ல அதை வந்து மூலப் பொருட்களை கொண்டு பல்வேறு தொழில்கள் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. செம்மறி ஆடினுடைய பயன்பாடு அப்படிங்கிறது இன்னைக்கு எப்படி இருக்குது, அதனுடைய வளர்ப்பு முறை, அதை பத்தி மற்ற ஆடுகளோட இந்த செம்மறி ஆடு எப்படி வேறுபடுது, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கம்மா.
செம்மறி ஆடோட இது வந்து நோய் மேலாண்மை வந்து அதுல ரொம்ப ஈஸியா இருக்கும் சார். எந்த ரொம்ப அதிக அளவுல செம்மறி ஆட்டுக்கு நோய்கள் வந்து தாக்குறது கிடையாது. அது குட்டி போட்டு அதை பராமரிச்சுக்கிற வரைக்கும் நமக்கு எந்த டிஃபிகல்ட்டும் கிடையாது செம்மறி ஆடை பொறுத்தவரை. மற்றபடி எங்க இந்த ஏரியாவில் வந்து எங்களுக்கு செம்மறி ஆடு அந்த அளவுக்கு யாரும் வாங்க மாட்டாங்க. நாங்கள் யூஸ் வாங்கினாலும் வேற வேற இடத்துல தான் நாங்கள் சேல் பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ அது நான் இல்லாமல் இருக்கக்கூடாது. அதனால நாங்கள் ஒரு 20 நம்பர்ஸ் கிட்ட இப்போதைக்கு இருக்கு குட்டியோட சேர்த்து, அதை மட்டும் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். இப்படியே கேட்டாங்கன்னா அதில் கெடா இருந்தால் அதை கொடுத்துக்கிட்டு அப்படி தான் பண்ணிட்டு இருக்கோம். மற்றபடி இந்த ஏரியாவில் செம்மறி ஆடுக்கு அதிக அளவு எதிர்பார்ப்பு கிடையாது சார். இங்கே ஃபுல்லாக ஓடுறது வந்து சேலம் கருப்பு, உஸ்மானாபாதி, தலைச்சேரி கிராஸ் அந்த மாதிரி தான். வெள்ளாடுகள் தான் மெயினாக இங்கே ஏரியாவில் ஓடிட்டு இருக்கு, வெள்ளாடும் கருப்பாடும் சார்.
அதே போல இந்த கடுவன் ஆடு அப்படிங்கிற ஒரு ஆடை நீங்கள் வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் சம்பந்த செம்மறி ஆடு, வெள்ளாடு அப்படிங்கிறது இந்த இனங்கள் பொதுவாக தமிழ்நாடு முழுக்க ஓரளவு எல்லாராலையும் கேள்விப்பட்ட ஒரு அறியப்பட்ட ஒரு ஆட்டினம். இந்த கடுவன் ஆடு அப்படிங்கிறதுலாம் ஒரு புதிய ரக ஆட்டினுடைய பேர்களா இருக்கே, அதனுடைய வளர்ப்பு முறை, அதுக்கு சிறப்பு ஏதாவது இருக்கா, அதை பத்தி கொஞ்சம்?
அது மாதிரிலாம் எந்த இதுல வந்து ஒவ்வொரு ஆட்டுக்கும் ஒவ்வொரு விதமான பராமரிப்புகள் நாங்க எதுவுமே பண்றது கிடையாது சார். எல்லா ஆட்டுக்குமே வந்து சரிசமமான பராமரிப்புகள் மட்டும்தான் நாங்க பண்றோம். இதுல வந்து நமக்கு நோய் வந்து அதிக தாக்காதது வந்து செம்மறி ஆடு. மற்றபடி நம்ம எல்லா ஆட்டுகளுக்கும் ஒரே மருந்துகள், ஒரே உணவு பழக்க வழக்கம் எல்லாமே ஒண்ணுதான் உபயோகப்படுத்துறோம். வேற எதுவும் ஒவ்வொரு ஆட்டுக்கும் ஸ்பெசிஃபையா எதுக்குமே எதுவுமே நாங்க பண்றது கிடையாது சார்.
இப்ப பொதுவா ஆடுகள் அப்படிங்கிறப்ப இந்த ஆடுகளுடைய இனப்பெருக்க காலம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது? அப்ப இந்த சினையா இருக்கக்கூடிய ஆடுகளை நீங்க எப்படி தனியா பிரிச்சு அதை வந்து பராமரிக்கிறீங்களா, அதனுடைய பராமரிப்பு முறைகள்லாம் எப்படி பண்றீங்க, உங்களுடைய அனுபவங்களை கொஞ்சம் பகிர்ந்துக்கங்கம்மா.
சிறையா இருக்க ஆடை வந்து நாங்க ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் சார் தனியா பிரிக்கிறோம். இப்ப வரைக்கும் 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் தனியா பிரிச்சுட்டு அதுக்காக புண்ணாக்கு அடர்த்தி வேணும் அதை மட்டும் எக்ஸஸா கொடுப்போம். மற்றபடி வந்துட்டு நம்ம சேம் தான், பில்லு மற்ற தீவனங்கள்லாம் ஒரே சமாளவா தான் சார் கொடுப்போம். நெருக்க செனவாடு வந்து ஒரு 4 மந்த்ஸ் ரீச் ஆகுறப்ப நம்ம வந்து கொஞ்சம் தீவனத்தை கூட வைப்போம். அட தீவனத்தையும் மற்ற புண்ணாக்கு தண்ணி மட்டும் வைப்போம் சார், மற்றபடி எக்ஸஸா அதுக்கு எதுவும் நாங்கள் கொடுக்கறது கிடையாது.
இப்ப ஆட்டுப்பண்ணை அப்படிங்கிறப்ப இந்த ஆட்டுப்பண்ணையில நீங்க ரொம்ப கவனிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறப்ப நீங்க எதை அதை ரொம்ப அதிக கவனம் எடுத்து இந்த ஆட்டுப்பண்ணையில செய்யக்கூடிய பணிகளா இருக்குங்கம்மா?
ஆட்டுப்பண்ணையில முதல்ல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து சுத்தமா மெயின்டைன் பண்ணணும் சார். இதை நம்ம என்ன வச்சுக்கோங்க, புழுக்க எல்லாமே வந்து நம்ம ஆடோட வேஸ்ட் எல்லாத்தையுமே வந்து நாங்க 2 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் டிஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். முதல்ல சுத்தமா இருக்கணும், ஏன்னா அதை வச்சுட்டு வெளியில எங்கேயுமே அந்த ஆடுகள் போறது கிடையாது. கூண்டு நல்லே இருக்கிறதுனால நம்ம அதை இருக்கிற ஏரியாவை நாங்க சுத்தமா வச்சுக்கிறதுலதான் ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஏன்னா அதுல வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம், நோய் தொற்று வந்து அதிகமா இருக்கு. இதை எங்களோட அனுபவத்துல நாங்க சொல்றோம்.
ஆமா, அதே போல ஆடுகள் அப்படிங்கிறப்ப இந்த ஆடுகளுடைய கழிவு மேலாண்மை அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இன்னைக்கு கழிவுகள் அப்படிங்கிறது நிறைய இயற்கை உரங்களா வந்து பயன்படுத்துறாங்க. ஒரு ஆட்டு பண்ணையில நிறைய ஆடுகள் அப்படிங்கிறப்ப அதுக்கு உண்டான கழிவுகள் தினசரி அதை நம்ம மறுசுழற்சி பண்றதுக்காகவோ அதை நீக்கி சுத்தம் பண்றதுக்காகவோ நிறைய பணிகளை செய்ய வேண்டியிருக்கு. அந்த ஆடுகளுடைய கழிவு மேலாண்மையை நீங்க எப்படி செய்யறீங்க, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கம்மா.
சார், நம்ம வந்து பரண்மேல் தான் வளர்க்குறோம். ஸோ நம்ம வந்து இதை டெய்லி சுத்தம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ளோரிங்க்கும் ஆடு கழிவு இருக்கிற இடத்துக்குமே 13 feet ஹைட்ல இருக்கு. ஸோ நமக்கு வந்து அந்த அளவுக்கு ப்ராப்ளம் கிடையாது. நம்ம வந்து ஒரு 2 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் நம்மளோட லேண்டுக்கே தான் அதை வந்து 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் நம்மளோட லேண்டுக்கே தான் அதை டிஸ்போஸ் பண்றோம். அது இல்லாம இப்போ வரைக்கும் வந்து தெரிஞ்ச நண்பர்களோட வயலுக்கு அவங்க வாங்கிட்டு போறாங்க உரமா. மற்றபடி இதுக்குன்னு நாங்கள் தனிப்பட்டு இன்னும் வந்து சேல்ஸ் ஸ்டார்ட் பண்ணலை சார். எங்களோட வயலுக்காக முழுக்க எங்களோட வயலுக்கு இப்போதைக்கு நாங்கள் பயன்படுத்திட்டு இருக்கோம். அது இல்லாம நண்பர்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு இருக்கோம்.
இப்ப இந்த பண்ணையில இந்த ஆடுகளுடைய வளர்ப்பு அப்படிங்கிறது முழுவதுமா திறந்த வெளியில எல்லா ஆடுகளையுமே வந்து கலந்து நீங்க பராமரிச்சுறீங்களா, இல்ல ஆடுகளுக்குன்னு கூண்டுகள் ஏதாவது பராமரிச்சு ஒவ்வொரு இனங்களா தனித்தனியா பிரிச்சு அதை வளர்த்து வரீங்களாமா?
சார், நாங்க வந்து தரையில இறக்குறது கிடையாது. நாங்க ஒவ்வொரு கூண்டு ரகமா தான் சார் நாங்க வச்சு பிரிச்சுதான் வளர்த்துட்டு இருக்கோம். செம்பரையாடு அதை தனியா வச்சிருக்கோம், உஸ்மானாபாதி தனியா வச்சிருக்கோம், தலைச்செடியும் போயர் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். பியூர் போயர் பெட்டையாடுகளோட ஒரு கெடா வச்சு அதை தனியா வச்சிருக்கோம் சார். மற்றபடி கெடாக்களை தனி கூண்டுல தனியாவே செப்பரேட்டாவே ஒதுக்கி வச்சிருக்கோம் சார், விற்பனை கெடாக்கள்.
இப்ப இந்த விற்பனை இறைச்சியினுடைய விற்பனை அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து எல்லாருடைய ஒரு இந்த அசைவ உணவுகள் அப்படிங்கிறப்ப எல்லா திருமணங்கள் காதுகுத்து இந்த மாதிரியான எல்லா விழாக்களையுமே வந்து அசைவ உணவுகள்ல இன்னைக்கு ஆடு இறைச்சி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இந்த விழாக்களின் போது இந்த இறைச்சி அப்படிங்கிறது அதனுடைய வருமானம் எந்த அளவுக்கு இருக்குது, விற்பனைக்கு அப்படிங்கிறப்ப ஒரு ஆடு ஒவ்வொரு வகையான ஆடுகளுக்கும் ஏற்ற விலை ரகங்கள் உங்களுக்கு ஏத்த மாதிரி இருக்குதாங்கம்மா?
ஓகே, இப்போதைக்கு கரெக்டாக தான் சார் இருக்குது. விலையில எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம அதை வந்து டேக் ஏர் பண்ணிட்டு சீக்கிரம் வந்து வெயிட் மட்டும் கொஞ்சம் தனியாக கான்சன்ட்ரேட் பண்ணி ஏற்றணும், அவ்வளோதான். நம்ம அது கொடுக்குற ஃபீடை கொஞ்சம் அதிகமாக கொடுக்கணும். அதை நல்லா ஃப்ரீயாக நடமாட்டத்தோடு இருக்கிற மாதிரி ஒரு கூண்டில் வச்சுட்டு நல்லா வெயிட் கெயின் ஆகும். மேக்ஸிமம் நாங்கள் கொடுக்கறது வந்து திருமண விழாக்கள், பக்ரீத்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கு தான் சார் இங்கே பண்ணையிலேருந்து ஆடுகள் எல்லாமே விற்பனைக்காகும் மீட்டு. இப்போ வரைக்கும் வந்து எங்களால் அவ்வளோதான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற அளவுக்கு தான் எங்ககிட்ட ஆடு இருக்குது. இன்னும் பெரிய லெவலில் வந்து நாங்கள் பண்ணலை. ஒரு ஒரு வருஷத்துக்கு வந்து 100 ஆடு அந்த மாதிரி அளவுக்கு தான் நாங்கள் இப்போதைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம்.
இம்மா, இப்போ ஆடுகள் இருக்கிற மாதிரியே வந்து கோழி இனங்களையும் நீங்கள் வச்சு பராமரிச்சுட்டு வரீங்க. கோழி பண்ணையினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கம்மா.
ஆக்சுவலாக வந்து ஆடோட கழிவுகளை வந்து நமக்கு அந்த அந்த அமோனியா கண்டென்ட் வந்து அதை கிளீன் பண்ணுறதுக்காகவே மெயினாக வந்து நமக்கு வந்து கோழி வந்து நாங்கள் அதுக்காக தான் மெயினாகவே வளர்க்குறோம். அது ஒரு சைடு வருமானம். ஆடு வந்து நமக்கு எப்போவாவது ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி டயத்தில் மட்டும்தான் மூவ் ஆகும். கோழிங்கிறது நமக்கு சாதாரண நாட்கள்லேயே கோழி முட்டை வியாபாரம் வந்து எப்போவுமே நமக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக வச்சிருக்கோம். அதுல வந்து நாங்க சிறுவிடை கோழி பெருவிடை கோழி வச்சிருக்கோம் சார். அது இல்லாம கடக்நாத்து நம்ம நாட்டுக்கோழி.
இப்ப கோழிகள் அப்படின்னு சொல்றப்ப அதனுடைய பராமரிப்பையும் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டி இருக்குது. ஒரு சில கோழிகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த சீதோசு நிலைக்கு இப்ப குளிர்காலம் அதிகமா இருந்தா கூட அதுக்கு சில கோழிகள் வந்து அதுக்கு அந்த ஏற்ற உடல்நிலை பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வெப்பநிலை அதிகமா இருந்தாலும் அதனால எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரியான அந்த இனத்துல வச்சாதான் அந்த கோழிகளை பராமரிக்க முடியும். கோழிகளை நீங்க எப்படி எல்லாம் பாதுகாக்கிறீங்க, அதுல என்னென்ன இனங்கள்லாம் வச்சு நீங்க பராமரிக்கீங்க, அதை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கம்மா.
சார், கோழிகளுக்கு இதுவரைக்கும் எங்களுக்கு அவ்வளவாக இந்த வெள்ளை கயிற்று நோய் கோழிக்கான நோய்கள் எதுவும் எங்களுக்கு அவ்வளவா தாக்கப்படல. வயதாகி இறப்புகள் இருக்கும். மற்றபடி நாங்க வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து லிவர் டானிக் கொடுத்துருவோம். அது இல்லாம லசோட்டா போடுவோம். மேக்சிமம் நாங்க வாங்கி விக்கிற இடத்துல இருந்தே எங்களுக்கு வந்து கோழிக்கு வந்து கரெக்டான டிராப்ஸ் எல்லாமே போட்டுதான் நாங்க வாங்குறது. அந்த மாதிரி இடத்துல இருந்தா நாங்க பர்ச்சேஸ் பண்ணுவோம். நாங்க இனப்பெருக்க பண்ணி கோழி விக்கிறது இல்ல, வாங்கி சேல் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் சார்.
இப்ப இந்த பண்ணைகள்ல நீங்க கோழி ஆடுகள்ல வச்சு வளர்க்கும் போது நிறைய உங்களுடைய அனுபவங்கள்ல நீங்க எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சவாலான விஷயம், இந்த விஷயம் கொஞ்சம் அத எதிர்கொள்கிறதுக்கு ஒரு சிக்கலா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஒரு சிக்கல்களை நீங்க கடந்து வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அப்படின்னா நீங்க எந்த ஒரு சிக்கல்களை இந்த ஆடுகள் கோழிகள் பராமரிக்கிறதுல சொல்லுவீங்க, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
ஆடுகள்ல மெயினா வந்து நம்ம கடந்து வர சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா இங்க நாங்க இருக்கிறது டெல்டா மாவட்டம். ஸோ மழை பனி இந்த நாட்கள்ல வந்து எங்களுக்கு குட்டிகளை பராமரிக்கிறது, குட்டிகளை வந்து இழப்புகளை கொஞ்சம் தடுக்கிறது எங்களுக்கு சிரமமான விஷயமா இருக்கு. ஏன்னா இங்க அதிக அளவுல மழை பொழிவு வந்து அதிகமா தான் இருக்கும். அந்த சீசன்ல இந்த சளி தொந்தரவு அந்த மாதிரி ரீசன்னால அப்ப போடுற குட்டிகள் வந்து ஒரு 20% இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து எங்களுக்கு அதிகமா இருக்கு. அது கொஞ்சம் எங்களுக்கு ஸ்ட்ரகிளா இருக்கு. மற்றபடி இந்த சீசன்ல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த டெல்டா மாவட்டத்துல மழையின் காரணமாக குட்டிகளோட பராமரிப்பு மட்டும் கொஞ்சம் கடினமா உள்ளது.
இப்ப இந்த ஆடுகள் அப்படிங்கிறப்ப இந்த ஆடுகள் குறிப்பா இந்த கோழிகள் எந்த உணவுங்கம்மா அதிகமா வந்து விரும்பி சாப்பிடுது? இப்ப ஒரு ஆட்டினுடைய ஒரு எடை அதிகரிக்கிறது, கோழியினுடைய எடை அதிகரிக்கிறது அப்படிங்கிறப்ப அந்த எடை அதிகரிச்சாதான் அது ஆரோக்கியமா இருக்கிறத நம்ம கருதுவோம். அப்ப என்ன மாதிரியான உணவுகளை அந்த ஆடுகளும் கோழிகளும் ரொம்ப விரும்பி உட்கொள்ளுது, அதுக்கு நீங்க உணவு முறைகளை எப்படி வழங்குறீங்க, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
ஆடுகளுக்கு வந்து உலர் தீவனத்திலேயே அடர் தீவனத்திலேயே அதிக ஆர்வம் இருக்கு சார். அதை சாப்பிட்றப்ப அதுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடும். மற்றபடி நம்ம பசும்புல் அதெல்லாமே சாப்பிடும். இந்த அடர் தீவனம் உலர் தீவனம் போடுறப்ப அது அதிக அளவுல இன்ட்ரெஸ்ட் எடுத்து சாப்பிடும். கோழிகளுக்கு வந்து நாங்க தனியா வந்து நெல், அதுதான் சார் மெயினா நாங்க போடுறது நெல், தவிடு, இது இல்லாம ஆட்டு தீவனத்தை வாங்கி கொஞ்சம் கலந்து புண்ணாக்கு தேங்காய் புண்ணாக்கு இதெல்லாம் தான் சார் நாங்க இப்போதைக்கு கோழிக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். மற்றபடி வந்து வேற எதுவும் நாங்க கோழி தீவனம்னு சொல்லி தனியா வாங்கி அந்த மாதிரி உபயோகப்படுத்தல. தேங்காய் புண்ணாக்கு இந்த மாதிரி தவிடு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி உப்பு போட்டு டானிக் மிக்ஸ் பண்ணி வைக்கிறோம். இந்த தீவனம் தான் நாங்க இப்போதைக்கு கோழி கொடுத்துருவோம். தீவனம்னு எதுவும் நாங்க தனியா அதுல பராமரிக்கிறது.
இப்ப இந்த ஆட்டுப்பண்ணை கோழி பண்ணை அப்படிங்கிறப்ப இதை சுத்தம் செய்யறதுக்கு பராமரிக்கிறதுக்கு நீர் ஆதாரம் அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான ஒரு முக்கியமான விஷயம். உங்களுடைய பண்ணையினுடைய நீர் பயன்பாட்டை நீங்க எப்படி சரி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அதனுடைய செயல்பாடுகளை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கம்மா.
சார், இங்க வந்து எங்களுக்கு 16 feet நல்ல வாட்டர் லெவல்னால எந்த பிரச்சனையும் எங்களுக்கு கிடையாது. எப்பவுமே வந்து தண்ணி இருக்கும், தண்ணி ப்ராப்ளம் எங்களுக்கு கிடையாது. ஸோ சப்பு தான் வச்சிருக்கோம். ஒவ்வொரு கூடுக்கும் நம்ம தனித்தனியா பைப் லைன் இழுத்து அப்படிதான் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். தண்ணி வந்து நம்ம போய் பைப் திறந்து விட்டா மட்டும் போதும், ஒவ்வொரு கூட்டிலையுமே தனித்தனியா பேசின் வச்சு பைப் வச்சு தான் கொடுத்துட்டு இருக்கோம். மற்றபடி ஒவ்வொரு எல்லாத்துக்குமே தனி லெவல, கோழிக்கும் ஒவ்வொரு கூட்டுக்கும் தனித்தனியா நாங்க தண்ணி எல்லாமே வச்சோம்.
இப்ப இந்த ஆடுகள் குறிப்பா இந்த கால்நடைகளுக்கு ஏதாவது உடல் ஒரு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா இப்ப ஒரு கால்நடை மருத்துவரை அணுகி ஒரு ஆலோசனை கேட்டதன் பின்னாடி இந்த ஆடுகளை வந்து அதனுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இப்ப மருத்துவ ஆலோசனைகளா நீங்க இந்த ஆடுகளுக்கு குறிப்பா வந்து ஒரு நோயுற்ற ஆடு அல்லது ஏதாவது ஒரு அதிகமா சாப்பிடாத ஆடுகளுக்கு மருத்துவ பயன்பாடுகளை நீங்க எப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கம்மா?
சார், எங்களால ஒரு நாங்க மற்ற பண்ணைங்கள்ட்ட கொஞ்சம் கன்சல்ட் பண்ணி எங்களுக்கான எங்ககிட்ட கொடுக்குற அளவு வரைக்கும் மெடிசின்ஸ் இருக்கிற வரைக்கும் நாங்க அதை பார்ப்போம். எங்களுக்கு தெரிஞ்சிடும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த ஆடுக்கு வந்து இந்த மெடிசன் எதுவுமே ஏத்துக்கல அப்படின்னா நாங்க டாக்டர் பக்கத்துல வந்து கவர்மெண்ட் டாக்டர்ஸ் இருக்காங்க சார், நான் அவங்க கிட்ட தூக்கிட்டு போயிடுவேன். டாக்டர் மனோகரன் சொல்லிட்டு சீர்காழியில இருக்காங்க, அவங்க கிட்ட நாங்க கன்சல்ட் பண்ணுவோம். அவங்க கிட்டே கொண்டு போய் காட்டிட்டு கூட்டிட்டு வந்துருவோம். முடியலங்கிற பட்சத்துல இறந்துருச்சுன்னா இது பண்ணிக்குவோம். மற்றபடி வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியல் ஸ்டேஜா இருக்கப்ப ஒரு ரெண்டு மூணு பண்ணையாளர்களை நாங்க கலந்துக்குவோம், இந்த மாதிரி என்னென்ன நோய் வந்திருக்கு என்ன அப்படின்னு சொல்லி. எங்களுக்கு அது யாருக்குமே அந்த நோய்க்கான தீர்வு இல்லை, நாங்க டைரக்டா டாக்டர்கிட்ட போயிடுவோம்.
ஆமா, இந்த பண்ணை முறையில வச்சு இந்த ஆடுகளை பராமரிக்கும் போது நம்ம அடுத்த கட்டமா பார்க்கக்கூடிய ஒரு வேலை அப்படிங்கிறது இந்த பணியாளர்கள் அப்படிங்கிறது. இப்போ உங்களுடைய பண்ணையில எத்தனை பணியாளர்களை வந்து நியமிச்சு இந்த பணிகளை நீங்க பகிர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கம்மா?
சார், நாங்க மூன்று ஆண் பணியாளர்கள் மூன்று பெண் பணியாளர்கள் இப்போதைக்கு நாங்க வச்சிருக்கோம் சார். ஏன்னு கேட்டீங்கன்னா, நேர் 400 ஆடு 7 மாடிக்கிட்ட எங்ககிட்ட இருக்கு, 100 கோழி இருக்கு. அந்த மாதிரி அந்த பராமரிப்பு பணிகளுக்கு ஒவ்வொரு புதுக்கு ஒவ்வொருத்தவங்களும் நாங்க விட்டுட்டோம். இது இல்லாம நமக்கு லேண்டுக்கு தனி யூசேஜ், அவங்க தனி. இதுல வந்து அந்த மூன்று பெண் பணியாளர்கள் வந்து புல்லு வெட்டுறது அந்த வேலை அதெல்லாமே பாத்துருவாங்க சார். இங்க உள்ளவங்க ஆடு தீவனம் கொட்டுறது, ஆட்டுக்கான வேலைகள் மட்டும் பார்ப்பாங்க. மெடிசன் சம்பந்தமான விஷயம் எல்லாம் நாங்க நான் பாத்துருப்பேன், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. என்னால முடியலங்கிறப்ப டாக்டர்.
ஆமா, இப்ப இவ்வாறு செய்யக்கூடிய இந்த ஆடுகள் விற்பனைக்கு அப்படிங்கிறப்ப நீங்க உங்க ஊர்ல இருந்து என்னென்ன ஊர்களுக்கெல்லாம் ஏற்றுமதி அல்லது விற்பனை செய்றீங்க, அங்க வரக்கூடிய வியாபாரிகளுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஆடுகள் கோழிகள் அப்படிங்கிறது அவங்க எண்ணத்தினுடைய அடிப்படையில அவங்களுக்கு திருப்திகரமா இருக்காங்கம்மா?
சார், நாங்க வந்து ஏற்றுமதி அந்த அளவுக்கு இன்னும் நாங்க வந்து டெவலப் ஆகல. நாங்க என்ன ஒரு ஆரம்ப பண்ணையாளர்களா தான் சார் இப்ப வரைக்குமே இருக்கோம். நாங்க இந்த பண்ணை வந்து ஸ்டார்ட் பண்ணி 2 years 6 months ஆகுது, கரெக்டா நியர் 7 months கிட்ட ஆக போகுது. ஸோ நாங்களும் இப்போதைக்கு ஒரு ஆரம்ப பண்ணையாளர் தான். எங்களால வந்து இங்கே உள்ள லோக்கல்ல உள்ள சப்ளையர்ஸ், ஐ மீன் வந்து இங்கே உள்ள ஃபங்க்ஷன்ஸு அந்த மாதிரி நியரஸ்ட் ஒரு 25 kilometers மட்டும்தான் எங்களால இப்போதைக்கு சப்ளை பண்ற அளவுக்கு நாங்கள் வளர்ந்துருக்கோம். இன்னும் வந்து வெளியில நாங்கள் இப்போ ஒரு 20 kilometers அந்தாண்ட போற அளவுக்கு கூட நாங்கள் இன்னும் டெவலப் ஆகலை. ஏன்னா இங்கே உள்ளவங்களுக்கு கொடுக்கவே எங்களுக்கு கரெக்டா இருக்கு.
இந்த பண்ணை துவங்கும் பொழுது அந்த அதுக்குன்னு நிறைய முதலீட்டுக்கு நிறைய நீங்க செலவுகளை வந்து செஞ்சிருப்பீங்க. அது செஞ்சு இப்ப வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்துல இந்த வருவாய்க்கும் நீங்க இந்த பண்ணைக்காக செஞ்ச செலவினங்களுக்கும் ஓரளவு வரக்கூடிய வருவாய் ஈடு செய்யக்கூடிய அளவுல இருக்காங்கம்மா?
சார், நம்ம இந்த ஆட்டு பண்ணையை பொறுத்த அளவுக்கு நமக்கு ஒரு கண்டிப்பாக வந்து ஒரு 3 to 4 years அப்புறம் தான் இதுல இருந்து நமக்கு வருமானம்னு சொல்லி இங்க நம்மளால வந்து பார்க்க முடியும். காரணம் என்னன்னா, நம்ம வாங்குற ஆடுகள் வந்து குட்டியாவோ அந்த மாதிரி வாங்குறது இல்லை. நாங்க வாங்கினது எல்லாமே ஒரு தாயாடுகளா தான் வாங்கினோம். அந்த தாயாடு குட்டி போட்டு அதை வளர்த்து நம்ம அப்புறம் தான் கெடாவா சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்மளோட சேல் ஸ்டார்ட் ஆகியே வந்து கரெக்டா ஒரு 1 year அந்த மாதிரி தான் சார் ஆகுது. இதுல இருந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சு நம்ம இதுலயே வந்து இதுக்கான செலவுகளை பார்க்க மட்டும்தான் இப்படிக்க முடியும். இதுல இருந்து லாபம் வந்து வர்றதுக்கு இன்னும் ஒரு 2-3 years ஆகும் சார். கண்டிப்பா நல்ல லெவல்ல வர்றதுக்கு இன்னும் ஒரு 1.5 years ஆகும். ஸோ நமக்கு இது இது விவசாய சார்ந்த தொழில் இருக்கிறதுனால நம்ம இது அது எல்லாத்தையும் கலந்து மேனேஜ்மெண்ட் இப்படிக்கு பண்ணிட்டு இருக்கோம் சார்.
அதே மாதிரி நீங்க இந்த சிறிய அளவுல வந்து ஒரு மீனுடைய வளர்ப்பையும் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அதனுடைய அனுபவங்கள் என்னென்ன மீன் வகைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கம்மா?
100 நீளத்துல ஒரு குளம் தான் சார் வெட்டினோம். அதுல வந்து நாங்க இப்ப கலப்பு கெண்டன்னு சொல்லுவாங்களா, அதுதான் நாங்க போட்டிருக்கோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் போட்டிருக்கோம். போட்டு ஒரு 4 months ஆகுது. இது வரைக்கும் நாங்க அதுல இருந்து பிடிக்கல. இந்த ஏதாவது ஃபங்க்ஷன் டேஸ் வரப்பதான் அதை பிடிச்சிட்டு எப்படி இருக்குங்கிறத நாங்க பாக்கணும்.
இப்ப நீங்க இதை துவங்கின உடனே நீங்க எதிர்கொள்ளும் பொழுது இந்த நிறைய பேர் பொதுமக்கள் வந்து இப்படி ஒரு பண்ணை இருக்கு அப்படின்றப்ப தங்களுடைய இல்ல விசேஷங்களுக்காக இதை பார்வையிட்டு இதுல என்னென்ன மாதிரி ஆடுகள் வாங்கலாம், இறைச்சிகளுக்காக வாங்கலாம் அப்படிங்கிறப்ப நிறைய பேர் பார்வையிட வருவாங்க. அவங்க பார்த்துட்டு அவங்க சொல்லக்கூடிய கருத்துகள் அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு உற்சாகத்தை அளிக்கக்கூடியதா இருக்குங்கம்மா?
சார், இந்த ஆக்சுவலா இது வந்து மெயின் ரோட்ல இருக்கு. நிறைய பேர் வந்துட்டு இதை பார்வையிட கண்டிப்பா வருவாங்க. வரப்ப ஒவ்வொருத்தவங்களோட தாட்ஸ் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில பேர் இதை பார்த்துட்டு ஆரம்பிக்கணும்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்துட்டு எதுக்கு இவ்வளவு செலவு பண்ணி ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் வரவங்களோட கருத்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆனா மேக்சிமம் வந்து வரவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க, ரொம்ப நல்ல முயற்சி அப்படிதான் சொல்லியிருக்காங்க இது வரைக்கும்.
இதனுடைய இந்த ஓரளவு சிறப்பா நீங்க கிட்டத்தட்ட பல மாதங்களா நீங்க கடந்து வந்துகிட்டு இருக்கீங்க, இத கண்டிப்பா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறப்ப இது இந்த மாதிரி எல்லாம் ஒரு முயற்சிகள் செய்யணும், இத அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு உங்களுடைய சிந்தனைகள்ல எப்படிப்பட்ட ஒரு திட்டமிடலோட அதை நோக்கி நீங்க பயணிச்சுட்டு இருக்கீங்கம்மா?
சார், இதுக்கப்புறம் நாங்க மூவ் பண்றது இதை சார்ந்த பிசினஸ், நம்ம இந்த ஆட்டு பண்ணைகள் சார்ந்த பிசினஸ் பண்ற மாதிரி பாத்துட்டு இருக்கோம். அதுக்கு இப்போதைக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து சைலேஜ் மேக்கிங் மிஷின் தான் வாங்கியிருக்கோம். ஏன்னா நம்ம இதை மட்டுமே ஃபுல்லாக வச்சு ரன் பண்ண முடியாது. ஸோ நமக்கான இதுலேருந்து வர வருமானங்கள் என்ன இருக்குதுன்னு சொல்லி அதை பார்த்துட்டு இப்போதைக்கு நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறது ஒரு சைலேஜ் மிஷின் விதாத்தா எயிட்டின்னு சொல்லிட்டு ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அதை வச்சு இப்போ பிஸ்னஸ் மாதிரி அதை பண்ணிட்டு அதை நம்ம அதையும் இதையும் மேனேஜ் பண்ணுற மாதிரி பார்த்துட்ருக்கோம் சார். ஃபுல்லாக சைலேஜ் சேல் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியாவில் பண்ணிகிட்ருக்கோம். அதை வச்சு தான் இனிமேல் நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது ஆட்டு கொட்டாய் அதை பற்றி ப்ராசஸ் நடந்துட்டுருக்கு.
இந்த மாதிரி ஓரளவு ஒரு பெரிய தொழில் செய்யறப்ப இந்த பொருளாதாரத்துக்கு பெரும்பாலும் ஒரு சில பேர் வங்கிகளில் குறிப்பாக இந்த சுய உதவி குழுக்களில் நிறைய கடன் உதவி வந்து நம்மளும் வாங்குவோம். அரசாங்கமும் பார்த்தீங்கன்னா இந்த தொழில் தொடங்குறதுக்கு நிறைய கடன் உதவிகள் வந்து கொடுப்பாங்க. அந்த வகையில் இந்த தொழில் தொடங்குறதுக்கு நீங்கள் கடன் உதவி ஏதாவது வங்கிகள்லேருந்து வாங்கி அதை செயல்படுத்துற மாதிரி திட்டங்கள் அல்லது செயல்படுத்திட்டு இருக்கீங்களாமா?
சார், இப்போதைக்கு அந்த மிஷின் வாங்கினது வந்துட்டு வேளாண் துறையில வந்து மானியத்துல தான் சார் நாங்கள் வாங்கியிருக்கோம். அது வந்து நாங்கள் பேங்க் ஆஃப் பரோடான்னு சொல்லிட்டு இங்கே இளந்தோப்புல அருகில் உள்ள பேங்க் இளந்தோப்புல இருக்கு. அதில் நாங்கள் வந்து இப்போ லோன்ல தான் அது மானியத்துல நாங்கள் அதை வாங்கியிருக்கோம் சார். அதுதான் ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கு. மற்றபடி ஆரம்ப காலத்துல வந்து கேவிபியில வாங்கியிருந்தோம், சென்னை, அந்த மாதிரி ஒவ்வொரு இதில் வாங்கி ரன் பண்ணிட்டு இருக்கோம்.
இப்ப இது போல நீங்க ஒரு ஒரு சுய உதவி செய்யணும் அப்படின்னு ஒரு துவக்கத்தோட முன்னெடுப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது இதை கேட்டுக்கிட்டு இருக்க நிறைய பேர் நம்மளும் ஒரு சுய உதவி செய்யணும், இந்த மாதிரி ஒரு ஆடு வளர்ப்பு அப்படிங்கிற பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆர்வமுள்ள ஒரு இளைஞர்களா இருக்கட்டும், ஒரு இளம் பெண்களா இருக்கட்டும், அவங்களுக்கு நீங்க உங்களுடைய அனுபவத்துல என்ன மாதிரியான ஒரு கருத்துக்களை சொல்ல விரும்புறீங்க? இந்த மாதிரி ஒரு ஒரு தொழில் தொடங்கி செய்யறது அப்படிங்கிறது ஓரளவு அவங்களுக்கு ஏற்ற வகையில இருக்குமாமா?
நாங்க வந்து எங்ககிட்ட ஃபர்ஸ்ட் அணுகிறவங்க எல்லாருக்கிட்டயுமே நாங்க சொல்றது ஃபர்ஸ்ட் ஒரு சிறிய அளவுல ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு 30 ஆடுகள் 40 ஆடுகள் வரைக்கும் வாங்கி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த தொழில வந்து ஈடுபாடுகள், ஏன்னா அதுல வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸை வந்து நம்ம அந்த 40 ஆடுகள்லயே பாத்திரலாம். எடுத்த உடனே சில பேர் வந்து 400 ஆடு 300 ஆடு அந்த ரேஞ்ச் நம்ம போறப்ப, நாங்களும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றப்ப 11 ஆடு அப்புறம் 40 ஆடு அப்புறம் 100 ஆடு அந்த மாதிரி சின்ன சின்னதாக இவ்வளவு பெரிய பண்ணை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆடுகளை வாங்கி எங்களுக்கு இந்த தொழில் வந்து ஒத்து வருமாங்கிறத நாங்கள் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் சார் நாங்கள் பெரிய அளவில் வந்து ஆடுகளை இறக்கணும். அதுக்கப்புறம் அது பெருகினது எல்லாமே நாங்கள் வாங்கினது வந்து 215 ஆடு வரைக்கும் வாங்கினோம். இப்போ வந்து எங்கள்கிட்ட நாங்கள் செயலெலாம் பண்ணவே போகவே எங்கள்கிட்ட 400 ஆடு பக்கம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து எங்களை வந்து அணுகிறவங்கள்ட்ட நாங்கள் சொல்கிற கருத்து வந்து ஒரு சிறிய லெவலில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அதில் உள்ள அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பெரிய லெவலில் பண்ண பண்ணுங்க அப்படிங்கறத நாங்க அந்த மாதிரி அட்வைஸ் மட்டும் தான் சார் நாங்க கொடுப்போம். எடுத்த உடனே நீங்களும் வாங்கி பண்ணுங்க அந்த மாதிரி எந்த அட்வைஸும் நாங்க யாருக்கும் பண்றது கிடையாது. அவங்களுக்கு இதுல வந்து சில கடினமான நிலவரங்களும் இருக்கும். அதை வந்து அவங்க ஓகே அப்படின்னு சொல்லி ரன் பண்ற பட்சத்துல இருந்தா மட்டும் ரன் பண்ணலாம்.
இப்ப மாடுகள் அப்படின்னு சொல்றப்ப இந்த மாடுகளை வந்து முழுமையா நீங்க விற்பனை செய்யறது அந்த மாதிரி பணி செஞ்சுட்டீங்களா? இல்ல மாடுகளை குறிப்பா கறவை மாடுகள் அல்லது பசு மாடுகளுடைய பால் கறந்து அந்த பாலை விற்பனை செய்யறது அந்த மாதிரி ஏதாவது உங்களுடைய எண்ணங்கள் ஏதாவது அந்த மாதிரி வச்சிருக்கீங்க, ஐடியாக்கள் எதுவும் வச்சிருக்கீங்களாமா?
சார், நாங்க மாடு சம்பந்தமா எந்த சேல்ஸ் அந்த மாதிரி பிசினஸ் எதுவும் கிடையாது. ஆக்சுவலா நாங்க ஃபர்ஸ்ட் மாடு வந்து எங்களோட வீட்டு உபயோகத்துக்காக உள்ள மாடுகள் மட்டும்தான் வச்சிருக்கோம். 5 பசுமாடு 1 காளை மாடு அந்த மாதிரி மட்டும்தான் சார் நாங்க வச்சிருக்கோம். இது வந்து சம்டைம்ஸ் வந்து எங்களுக்கு ஆடு குட்டிகளுக்கு பால் கொடுக்கறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்குவோம். இது இல்லாம நாங்க மில்க் பவுடரும் தனியா வாங்கி யூஸ் பண்ணுவோம் சார்.
இது வரைக்கும் இந்த ஆடுகளுடைய வளர்ப்பு முறைகள், எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சிக்கல்கள், அதனுடைய பராமரிப்பு முறைகள், அதனுடைய தீவன மேலாண்மை, அதற்கான உணவு முறைகள் கட்டுப்பாடு, அதனுடைய அனுபவங்களை குறித்து மிகச் சிறப்பான மிக ஒரு தெளிவான ஒரு விளக்கங்களை வந்து வழங்கினீங்க. புதுகை பண்பலை நேயர்கள் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கிறோங்கம்மா.
எங்களை தொடர்பு கொண்டமைக்கு நாங்களும் மிகவும் நன்றி.
நேர்களே, இதுவரை ஆடு வளர்ப்பும் பொருளாதார மேம்பாடும் குறித்து அருமையான தகவல்களை வழங்கிய திருமதி கனிமொழி அவர்களுக்கு மக்கள் சார்பாகவும் புதுகை பண்பலை சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.